சாண்டில்யன் அவர்களின் யவன ராணி. மஞ்சத்தில் ஒரு மாயச்சிலை. யவன பெண்மணிகள் கடல் நீராடி மதுவருந்தி மயங்கி விடுவதும், அவர்களை யவனர்கள் தூக்கி சென்று அவர்கள் விடுதிகளில் கடத்துவதும் காவிரி பூம்பட்டினத்தில் சர்வ சகஜமான காட்சியாயிருந்தாலும், பெண்களை கண்ணால் கூட திரும்பி பார்க்காதவன் என்று பெயரெடுத்த இளஞ்செழியனும் அத்தகைய கேளிக்கை விளாசத்தில் புகுந்து விட்டான் என்று நிலைமையை தவறாக புரிந்து கொண்ட திட்டி வாசல் காவலர்கள் தங்கள் உள்ளத்தில் எழுந்த உணர்ச்சியை காட்ட சாடையாக ஒருவருக்கொருவர் புன்முறுவல் செய்து கொண்டார்கள். முதலில் அவர்களிடையே எழுந்த ஆச்சரிய பார்வையையோ, அதை அடுத்து விகசித்த உதடுகளின் புன்முறுவலையோ கவனிக்க தவறாத இளஞ்செழியன் கண்களில் சற்று பயச்சாயை படர்ந்தாலும், அதிக பேர் கவனிக்கவில்லை என்ற காரணத்தால் அந்த பயத்தை உதறி கொண்டு யவனர்கள் தெருக்களை அடுத்திருந்த தன் மாளிகையை நோக்கி விரைந்து சென்றான். இரண்டாம் ஜாமம் ஏறிவிட்ட காரணத்தால் தெருக்களில் அதிக விளக்குகள் இல்லை. ஆங்காங்கு மூலைகளில் எரிந்து கொண்டிருந்த ஓரிரு தீப்பந்தங்களும் அதிக ஜுவாலையை வீசவில்லை. நிலைமை அத்தனை அனுகூலமாக இருந்த போதிலும், இளம்செழியன் அந்த ஓரிரு பந்தங்களின் வெளிச்சத்தில் கூடப்படாமல், அப்பந்தங்களின் வெளிச்சத்தின் விளைவாக பக்கத்து மாளிகையில் பெரும் தூண்களும் தாழ்வாரங்களும் வீசியிருந்த நிழல் பிரதேசத்திலேயே ஒதுங்கி ஒதுங்கி நடந்து சென்றான். வீதி காவலர் அப்போது மூளைகளில் திரும்பிய சமயங்களில் மட்டும் மாளிகை தாழ்வாரங்களில் ஏதோ பெரும் குற்றத்தை செய்தவனைப் போல மறைந்துவிட்டு மீண்டும் நடையை துவங்கிய இளம்செழியன் மறுவூர் பாக்கத்தின் முதல் முப்பெரும் வீதிகளை கடந்து மறுவூர் பாக்கத்துக்கும் பட்டின பாக்கத்துக்கும் இடையே இருந்த ஒரு சாலையில் தனித்து நின்ற தன் மாளிகைக்கு வந்து முன்புற கதவை பெரிதாக இடித்து, "யாருங்கே, கதவை திற" என்று இறைந்து குரலும் கொடுத்தான். சில வினாடிகளில் சென்றதும் உட்புறத்தின் பெரும் இரும்பு தாள்கள் பலத்த சத்தத்தோடு சுழன்று மாளிகையின் பெரும் வாயிற்கதவு திறந்ததும், நெட்டையான இளம்செழியனை விட ஒரு பிடி அதிக உயரத்தோடும் மிகுந்த பருமனான உடலோடும் வெளியே விளக்குடனும் வந்த யவன வீரன் ஒருவன், "இத்தனை நேரம் தங்களுக்காகத்தான் காத்து கொண்டிருந்தேன்" என்று ஏதோ மேலும் பேசப் போய் எதிரே படைத்தலைவன் இருந்த நிலையை கண்டதும், பேச நாள் எழாமல், "படைத்தலைவர் இது" என்று அறையும் குறையுமாக ஏதோ உளறியதன்றி கையை நீட்டி அவன் கையில் இருந்த பெண்ணையும் சுட்டி காட்டி திணறினான். யவன வீரன் கையில் பிடித்திருந்த விளக்கிலிருந்தே அவன் முகத்தில் ஏற்பட்ட குழப்பத்தையும், குழப்பத்தினால் சொற்களில் ஏற்பட்ட குளறலையும், நீட்டிய அவன் பெரும் கை நடுங்கியதையும் கண்ட இளஞ்செழியன், "சரி சரி, வழியை விடு" என்று அவனோடு மேற்கொண்டு ஏதும் பேசாமல் யவன வீரனை தன் தோளால் இடித்து ஒரு புறமாக தள்ளிவிட்டு கையில் இருந்த கட்டழகையோடு மாளிகைக்குள் புகுந்தான். அந்த யவன வீரனும் மீண்டும் மாளிகை கதவை தாளிட்டு விட்டு இளஞ்செழியனை பின்தொடர்ந்து சென்று மாடிப்படிகளில் ஏறி அங்கிருந்து தலைவன் அறைக்கு நுழைந்தான். விசாலமான அந்த அறையின் நடுவில் போடப்பட்டிருந்த மஞ்சத்தில் கையில் அதுகாரும் தாங்கி வந்த அந்த பெண்ணை கிடத்தி யவன வீரனை விழித்து விளக்குகளையும் தூண்ட சொன்ன பின்புதான் கடற்கரையில் வீதி தன் காலடியில் வீழ்த்தியவனின் வனப்பு எத்தன்மையானது என்பதை இளம்செழியன் பூரணமாக புரிந்து கொண்டார். மஞ்சத்தில் கிடத்துவிட்ட அந்த நேரத்திலும் மூர்ச்சை முழுதும் தெளியாமல் இருந்தாலும், இளம்செழியன் கடற்கரையிலிருந்து அவளை தூக்கி வந்தபோது ஏற்பட்ட அசக்கலில் அவள் குடித்திருந்த கொஞ்ச நீரும் வாய் வழியாக வெளிவந்து விட்டதா, அவள் ஓரளவு சுரணை வரப்பெற்று பஞ்சனையில் மெல்ல அப்புறம் இப்புறமும் அசைந்தாள். புஷ்ப கொத்துக்களோடும் காற்றிலாடும் பூஞ்செடியைப் போல் அவள் மெல்ல மெல்ல அசைந்த போது ஈர உடை சற்றே நிகழ்ந்ததால் லேசாக வெளிப்பட்ட அவள் தேக லாவண்யங்களின் வெண்மை புது தந்தத்தையும் பழிக்கும் தன்மையை பெற்றிருந்ததைக் கண்ட இளஞ்செழியன், "இப்படியும் ஒரு வெண்மை படைப்பில் இருக்க முடியுமா?" என்று பிரமித்து போனான். அதிக வெண்மையான வெள்ளத்தில் புஷ்பத்தையும் செவ்வரி ஓடாத அல்லி மலரின் உள்ளிதழ்களையும் கூட உவமை சொல்ல முடியாத அத்தனை வெண்மை வாய்ந்த அந்த கட்டழகையின் அழகிய வதனத்தை சூழ்ந்த ஈரத்தால் கன்னத்தில் ஒட்டி கொண்டிருந்த கூந்தல் லேசாக பொன்னிறம் பெற்றிருந்ததாலும், நெற்றியின் விசாலத்தில் படர்ந்திருந்த அயல் நாட்டு சாயையாலும் தான் தூக்கி வந்தது ஒரு யவன பெண்மணிதான் என்பதை நிர்ணயித்துக் கொண்ட இளம்செழியன் இயற்கை மிகவும் செழுமையாக்கி இருந்த அவள் வசீகர எழில் அனைத்தையும் பருகிக் கொண்டு நின்றான். பிரதி தினம் காவிரி பூம்பட்டினத்தில் எத்தனையோ நாடுகளின் அழகிகளை பார்த்து அலட்சியத்தோடு அசட்டை செய்து சென்றிருக்கும் அவன் கண்கள் கடலில் கண்டெடுத்த அந்த கட்டழகியின் இணையற்ற பேர் எழிலில் சிக்கி மீளமாட்டாமல் தவித்தன. கிரேக்க நாட்டின் சலவை கல்லால் செதுக்கப்பட்ட தெய்வ மங்கையரின் முகத்தை போல் உயிருள்ள பெண்மணிகளுக்கு முகம் இருக்க முடியும் என்று அவள் முகத்தை அன்று கண்ட பின்புதான் இளம்செழியன் நம்ப முற்பட்டார். வெள்ளை நுதலை கண்களில் இருந்து தடுத்து நின்ற அவள் கரிய புருவங்கள் வேண்டுமளவுக்கு திட்டமாக வளைந்திருந்தன. சற்று கீழே இருந்த கண்ணிமைகள் சங்க மலரின் மேல் மூடியைப் போல் வெண்மையுடன் இருந்ததையன்றி இமை ரோமங்களும் சங்கு மலரின் நுனிக்கருப்பை பெற்றிருந்ததால் இயற்கை அவள் கண்ணுக்கு என்று பிரத்யேகமாக வகுத்த சிமிழ் போல் கண்களை மூடியிருந்த மெல்லிய சருமங்கள் காட்சியளித்தன. கடல் சில சமயம் விசிறி போல் ஒதுக்கும் கிளிஞ்சலின் வேலைப்பாடு உயர்ந்ததா அல்லது அவற்றைப் போலவே கண்களை மூடிக்கிடந்த இமைகளின் அழகு உயர்ந்ததா என்பதை அறிய மாட்டாமல் திணறினான் இளஞ்செழியன். இயற்கையின் அந்த சிமிழுக்கு அப்பால் வழுவழுப்பாக எழுந்து சற்றே குழிவிழுந்து கிடந்த அவள் கன்னங்களில் சமுத்திர மணல் உறுத்தியதால் புள்ளி புள்ளியாக எழுந்திருந்த இரத்த சிவப்புக்கள் வைரத்தில் இழைக்கப்பட்ட சிவப்பு கற்களைப் போல் தீபத்தில் பிரகாசித்ததைக் கண்ட இளஞ்செழியன், இதை பார்த்துத்தான் அன்னை பூமி தன் கற்பத்தில் வைரங்களையும் நீரோட்டமுள்ள சிவப்பு கற்களையும் சிருஷ்டித்துக் கொண்டிருக்க வேண்டும் என்று எண்ணினான். ஆனால் மணல் உறுத்தியதால் கன்னத்தில் தெரிந்த அந்த புள்ளிகள் அதிக சிவப்பா அல்லது நீர் தழுவியதால் பளபளத்து செம்பருத்தி மலரின் இதழ்களைப் போல் மிக மிருதுவாக தெரிந்த உதடுகள் அதிக சிவப்பா என்பதை மட்டும் பல நூல்களையும் கற்றுத்தெளிந்த அந்த பாண்டிய நாட்டு வீரனால் நிர்ணயிக்கவே முடியவில்லை. மஞ்சத்தில் கிடந்த அந்த யவன மங்கையின் உடல் சிறுக்க வேண்டிய இடங்களில் சிறுத்து எழுச்சி பெற வேண்டிய இடங்களில் நன்றாக எழுச்சி பெற்றிருந்ததால் யவனத்துக்கு இலக்கணம் வகுக்கவே இயற்கை அவளை உருவாக்கியது போல் தோன்றியது இளம்செழியனுக்கு. தன் ஆட்சிக்கு உட்பட்ட காலத்தில் கடலரசன் தன் அலைக்கரங்களால் அவள் ஆடையில் விளைவித்த அலங்கோலத்தினால் மறைவு குறைந்து அழகு எழுந்து நின்றதன் விளைவாக பார்த்த இடங்களில் எல்லாம் பல வாளிகளால் தாக்கப்பட்டு புயலில் அகப்பட்ட மரக்கலம் போல அல்லாடும் மனநிலைக்கு வந்துவிட்ட இளஞ்செழியன் பக்கத்தில் இருந்த யவன வீரனை நோக்கி திரும்பி, இந்த ஒரு சேலையை எடுத்து வந்து இவள் உடலை மூடிவிடு என்று பதறி கூறினார். இதை கேட்டதாலோ என்னவோ மஞ்சத்தில் இளஞ்செழியனை மயக்க வந்த மாயை சிலை போல அபார எழிலோடு கிடந்த அந்த யவன மங்கையின் செவ்விய இதழ்களில் புன்முறுவல் ஒன்று மெல்ல படர்ந்தது. அந்த புன்முறுவலை சகிக்க மாட்டாத இளஞ்செழியன், என்ன, நான் சொல்வது உன் காதில் விழவில்லையா? போர்வையை எடுத்து வா என்று மிரட்டி கொண்டே பக்கத்தில் திரும்பியதும் யவன வீரன் முகத்தில் இருந்த பெரும் கிளிக்கு காரணத்தை புரிந்து கொள்ள முடியாமல், என்ன, ஏன், என்ன வந்துவிட்டது உனக்கு என்றான். யவன வீரன் பதிலேதும் சொல்லாமல் யவன மங்கையின் இடது கரத்துக்காக தன் வலது கையை நீட்டி காட்டினார். கை காட்டிய திக்கில் பார்வையை ஓடுவிட்ட இளஞ்செழியன் அந்த யவன மங்கையின் இடது கரத்தில் ஓர் அழகிய ஆபரணம் இருந்ததையும் அது பறக்கும் அன்ன பறவையைப் போல விசிறிவிட்ட சிறகுகளோடு அமைந்து கிடந்ததையும் விலைமதிக்க முடியாத கற்கள் அதில் புதைக்கப்பட்டிருப்பதையும் கண்டார். அந்த நகையை பார்த்து யவன வீரன் ஏன் அப்படி பிரமிக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள முடியாத இளஞ்செழியன், விலை உயர்ந்த நகை, இதைவிட விலை உயர்ந்த நகை சோழ மண்டலத்திலும் பாண்டிய நாட்டிலும் இருப்பது உனக்கு தெரியாதா? இத்தனை நாளாக தமிழர் பூமியில் வசித்து நகையை கண்டு பிரமிக்கின்றாயே, சரி சரி போர்வை எடுத்து வா போ என்று யவன வீரனை துரிதப்படுத்தினார். அதற்கு பிறகும் கிளியை விடாத யவன வீரன் தன் பெரும் கண்களை இளஞ்செழியனை நோக்கி திருப்பி, படைத்தலைவரே, அது நகையல்ல, நகை ரூபத்தில் வந்திருக்கும் பெரும் தீமை. அதோ மஞ்சத்தில் கிடப்பவளும் பெண்ணல்ல, இந்த நாட்டை பீடிக்க வந்திருக்கும் பெரும் சாபக்கேடு என்று குரல் மெல்ல நடுங்க சொன்னார். ஆபரணம் ஒரு தீமை, அழகு ஒரு சாபக்கேடு, விந்தையாயிருக்கிறது என்றான் இளஞ்செழியன் இகழ்ச்சி குரலில் துணிக்க. அவ்விந்தை எதுவும் இல்லை, அழகில் விஷம் இருப்பதை இயற்கையிலேயே பார்க்கிறோம். இவள் இந்த இடத்தில் இருக்க வேண்டாம், உங்களுக்கு தீமை, உங்கள் நாட்டுக்கு தீமை, இவளை கடலில் கொண்டு போய் எரிந்துவிட்டு வருகிறேன் என்று மஞ்சத்தில் கிடந்த அந்த அழகியை தூக்க சென்றான் யவன வீரன். தூக்கச் சென்றவன் ஸ்தம்பித்து நின்றான். அவன் கைகளை அவள் உடலில் கொடுத்த அதே வினாடியில் வாயிற்கதவு பலமாக தட்டுப்பட்டது. யார் உள்ளே, கதவை திற என்று அதிகார கூச்சலும் கேட்டது. அவளை தூக்க முற்பட்ட யவன வீரன் அவளை மீண்டும் மஞ்சத்திலேயே எரிந்துவிட்டு திகைப்பும் கலவரமும் கலந்த முகத்தோடு இளஞ்செழியனை நோக்கி, படைத்தலைவரே, இனி பயனில்லை, ஆபத்து வந்துவிட்டது என்றான். இந்த பாட்காஸ்ட் பற்றியான உங்கள் கருத்துக்களை முருகன் டாட் டிஜே என்ற இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் குறுந்தகவல் மூலமாக தெரிவிக்கவும். மேலும் நமது சவுத் ரேடியோஸ் ஆப்பினை ஆண்ட்ராய்டு பயனாளர்கள் பிளே ஸ்டோரிலும் iOS பயனாளர்கள் ஆப்பிள் ஸ்டோரிலும் தரவிறக்கம் செய்த இதுபோன்ற பல பாட்காஸ்டுகளையும் வானொலிகளையும் கேளுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி.